This recording accompanies the Language B Standard Level Examination, Paper 2, Listening Comprehension for Tamil, November 2023.
Cet enregistrement accompagne l'examen de langue B, niveau moyen, épreuve 2, compréhension orale de Tamil, novembre 2023.
Esta grabación acompaña el examen de lengua B, nivel medio, prueba 2, comprensión auditiva de Tamil, noviembre 2023.
The start and end of each audio text will be indicated by this sound.
Le début et la fin de chaque texte audio seront indiqués par ce son.
El inicio y el final de cada texto de audio se indicarán con este sonido.
The end of the examination will be indicated by this sound.
La fin de l'examen sera indiquée par ce son.
El final del examen se indicará con este sonido.
பனவல் A. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
ஜனனியும் கார்த்திக்கும் தமது விடுமுறை அனுபவங்களை பகிரும் உரையாடலை நீங்கள் செவிமடுக்கப் போகிறீர்கள்.
வணக்கம் கார்த்திக்.
ஓ ஜனனி, எப்படி இருக்கிறாய்?
நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். உன்னுடைய விடுமுறை எப்படி இருந்தது?
இந்த விடுமுறைக்கு அப்பாவும் நானும் சேர்ந்து எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகள் நட்டோம். அதோட வீட்டு தோட்டம் சம்பந்தமா பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன். விடுமுறையில் நீ என்ன செய்தாய்?
தாத்தாவை பார்க்க இந்தியா போயிருந்தோம். அவர் ஒரு ஓய்வு பெற்ற சமஸ்கிருத ஆசிரியர். அவருக்கு ஹிந்தி, தமிழ், மலையாளம், அதோட பிரெஞ்சும் தெரியும்.
எவ்வளவு மொழிகள்! ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய தாத்தா ஒரு இந்தியரா?
ஆமா, அவர் ஒரு இந்தியர் தான். இப்போ கேரளாவில் இருக்கிறார்.
கேரளாவா? அங்க தென்னை மரங்கள் தானே அதிகமா இருக்கும்?
ஆமாம், கேரளாவோட முக்கியமான பயிர் தென்னை. அதனால அங்க உள்ள மக்கள் தென்னை உற்பத்தி பொருட்களைத்தான் பெரும்பாலும் உபயோகிப்பாங்க.
அங்க வேற என்ன சிறப்பாக இருக்கும்?
படகு வீடு.
படகு வீடா? அப்படின்னா?
அது ஒரு படகுதான், ஆனா பார்க்கும்போது தண்ணீல மிதந்து போகும் வீடு மாதிரி இருக்கும். அங்க வர உல்லாச பிரயாணிகள் இந்த படகு வீடுகளில் பயணம் செய்வதே மிகவும் விரும்புறாங்க. ஒரு நாள் முழுக்க அதுல தங்கி கேரளாவோட இயற்கை அழகை ரசிப்பாங்க.
நீயும் அதுல பயணம் செய்தாயா?
ஆமாம், நாங்களும் ஒரு நாள் முழுக்க அதுல இருந்து கேரளாவை சுத்தி பார்த்தோம். அது ஒரு குட்டி சொகுசு விடுதி மாதிரி இருக்கும்.
கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
பொதுவா அங்க உள்ள கிராமத்து மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையில அதிகமா படகுகள் தான் பயன்படுத்துறாங்க. அதனால நிறைய குடும்பங்கள் அவங்களுக்கு சொந்தமா சின்ன சின்ன படகுகள் வச்சிருக்காங்க. நாங்க சைக்கிள், மோட்டர் சைக்கிள், கார் வச்சிருக்கிற மாதிரி.
எனக்கு அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கையோட வாழறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓ, பாடசாலைக்கு வந்துட்டோம்.
சீக்கிரமாக வகுப்புக்கு போகலாம் வா.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் கார்த்திக்.
ஓ ஜனனி, எப்படி இருக்கிறாய்?
நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். உன்னுடைய விடுமுறை எப்படி இருந்தது?
இந்த விடுமுறைக்கு அப்பாவும் நானும் சேர்ந்து எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகள் நட்டோம். அதோட வீட்டு தோட்டம் சம்பந்தமா பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன். விடுமுறையில் நீ என்ன செய்தாய்?
தாத்தாவை பார்க்க இந்தியா போயிருந்தோம். அவர் ஒரு ஓய்வு பெற்ற சமஸ்கிருத ஆசிரியர். அவருக்கு ஹிந்தி, தமிழ், மலையாளம், அதோட பிரெஞ்சும் தெரியும்.
எவ்வளவு மொழிகள்! ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய தாத்தா ஒரு இந்தியரா?
ஆமா, அவர் ஒரு இந்தியர் தான். இப்போ கேரளாவில் இருக்கிறார்.
கேரளாவா? அங்க தென்னை மரங்கள் தானே அதிகமா இருக்கும்?
ஆமாம், கேரளாவோட முக்கியமான பயிர் தென்னை. அதனால அங்க உள்ள மக்கள் தென்னை உற்பத்தி பொருட்களைத்தான் பெரும்பாலும் உபயோகிப்பாங்க.
அங்க வேற என்ன சிறப்பாக இருக்கும்?
படகு வீடு.
படகு வீடா? அப்படின்னா?
அது ஒரு படகுதான், ஆனா பார்க்கும்போது தண்ணீல மிதந்து போகும் வீடு மாதிரி இருக்கும். அங்க வர உல்லாச பிரயாணிகள் இந்த படகு வீடுகளில் பயணம் செய்வதே மிகவும் விரும்புறாங்க. ஒரு நாள் முழுக்க அதுல தங்கி கேரளாவோட இயற்கை அழகை ரசிப்பாங்க.
நீயும் அதுல பயணம் செய்தாயா?
ஆமாம், நாங்களும் ஒரு நாள் முழுக்க அதுல இருந்து கேரளாவை சுத்தி பார்த்தோம். அது ஒரு குட்டி சொகுசு விடுதி மாதிரி இருக்கும்.
கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
பொதுவா அங்க உள்ள கிராமத்து மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையில அதிகமா படகுகள் தான் பயன்படுத்துறாங்க. அதனால நிறைய குடும்பங்கள் அவங்களுக்கு சொந்தமா சின்ன சின்ன படகுகள் வச்சிருக்காங்க. நாங்க சைக்கிள், மோட்டர் சைக்கிள், கார் வச்சிருக்கிற மாதிரி.
எனக்கு அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கையோட வாழறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓ, பாடசாலைக்கு வந்துட்டோம்.
சீக்கிரமாக வகுப்புக்கு போகலாம் வா.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் ஆ, இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் மொழி மற்றும் அடையாளம் பற்றிய வானொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை செவிமடுக்கப் போகிறீர்கள்.
வணக்கம் நேயர்களே, இது ரேடியோ தமிழ் 96.3 FM. இன்று சர்வதேச தாய்மொழிகள் தினம். மொழியியல் ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் எம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம்.
ஒருவர் பேசும் விதம் அவரது அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்துமா?
இல்லை, ஒரு சில பண்புகளை மாத்திரமே வெளிப்படுத்தும். உதாரணமாக சமூக அந்தஸ்து, தொழில், பிறப்பிடம், கல்வித்தரம், பண்பாடு போன்றவற்றை குறிப்பிடலாம்.
நாட்டுக்கு நாடு கூட ஒவ்வொருவரது பேச்சு நடை வேறுபடுகிறது அல்லவா?
நிச்சயமாக, தமிழ் மக்களின் பேச்சு நடையை கொண்டு அவர்கள் இந்திய தமிழரா, இலங்கை தமிழரா அல்லது சிங்கப்பூர் தமிழரா என்பதை இலகுவாக அறியலாம்.
ஒரு நாட்டிற்குள்ளேயே தமிழ் பல்வேறு விதமாக பேசப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம்.
ஆம், உதாரணமாக இந்தியாவின் தமிழ்நாட்டிலே அனைத்து தமிழர்களும் பேசும் மொழி தமிழ். ஆனாலும் ஒருவர் தமிழை பேசும் விதத்தை கொண்டு அவர் தமிழ்நாட்டின் எந்த பகுதியை அல்லது எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை அறியலாம். இவ்வாறு பிரதேச அடிப்படையில் வேறுபடும் பேச்சு மொழிகளை வட்டார மொழிகள் என்பார்கள். குறிப்பாக தமிழர்களின் வட்டார மொழிகள் ஒருவரது பிரதேசத்தை மட்டுமல்ல, அவர் எந்த தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை கூட அடையாளப்படுத்தும்.
தமிழ் வட்டார மொழிகள் அல்லது பேச்சு வழக்குகளிலே உள்ள சிறப்பம்சம் என்ன?
உச்சரிப்பு வேறுபாடுகள் இருக்கும். அந்த உச்சரிப்பிலே அதிக அளவிலான ஒலி வேறுபாடுகளும் உண்டு. அதேபோல் ஒவ்வொரு சமூக பிரிவினர் மாத்திரம் பயன்படுத்தும் தனித்துவமான சொற்கள் இருக்கும்.
பேச்சு மட்டுமல்ல, எழுத்து நடை கூட ஒருவரது தனித்தன்மையை காட்டுகிறது அல்லவா?
நிச்சயமாக.
உடல் மொழி ஒருவரது தனித்தன்மையை வெளிப்படுத்தாதா?
கண்டிப்பாக வெளிப்படுத்தும். ஒருவரது குணமும் நடத்தையும் அதன் மூலம் வெளிப்படும்.
உடல் மொழி எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது?
ஒருவர் நிற்கும் நிலை, பேசும் துணி, அங்க அசைவுகள் மூலம் வெளிப்படலாம்.
உடல் மொழியை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். பேச்சு மொழியை மாற்றிக்கொள்வது கடினம் அல்லவா?
கடினம்தான். ஒருவர் தனது சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அவரது பேச்சு மொழி நிச்சயமாக மாற்றமடையாது.
ஏன் நாங்கள் எமது தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்?
ஒரு இனத்தினது ஸ்திரத்தன்மை, பாரம்பரியம், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க ஒருவர் தனது தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். தனது தாய்மொழியை கற்றுக்கொள்வதை தவிர்க்கும் ஓர் இனம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தனது அடையாளத்தை தொலைத்துவிடும்.
உங்கள் கருத்துகளுக்கு மிக்க நன்றி மணிகண்டன் அவர்களே.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் நேயர்களே, இது ரேடியோ தமிழ் 96.3 FM. இன்று சர்வதேச தாய்மொழிகள் தினம். மொழியியல் ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் எம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம்.
ஒருவர் பேசும் விதம் அவரது அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்துமா?
இல்லை, ஒரு சில பண்புகளை மாத்திரமே வெளிப்படுத்தும். உதாரணமாக, சமூக அந்தஸ்து, தொழில், பிறப்பிடம், கல்வித்தரம், பண்பாடு போன்றவற்றை குறிப்பிடலாம்.
நாட்டுக்கு நாடு கூட ஒவ்வொருவரது பேச்சு நடை வேறுபடுகிறது அல்லவா?
நிச்சயமாக, தமிழ் மக்களின் பேச்சு நடையை கொண்டு அவர்கள் இந்திய தமிழரா, இலங்கை தமிழரா அல்லது சிங்கப்பூர் தமிழரா என்பதை இலகுவாக அறியலாம்.
ஒரு நாட்டிற்குள்ளேயே தமிழ் பல்வேறு விதமாக பேசப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம்.
ஆம், உதாரணமாக இந்தியாவின் தமிழ்நாட்டிலே அனைத்து தமிழர்களும் பேசும் மொழி தமிழ். ஆனாலும் ஒருவர் தமிழை பேசும் விதத்தை கொண்டு அவர் தமிழ்நாட்டின் எந்த பகுதியை அல்லது எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை அறியலாம். இவ்வாறு பிரதேச அடிப்படையில் வேறுபடும் பேச்சு மொழிகளை வட்டார மொழிகள் என்பார்கள். குறிப்பாக தமிழர்களின் வட்டார மொழிகள் ஒருவரது பிரதேசத்தை மட்டுமல்ல, அவர் எந்த தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை கூட அடையாளப்படுத்தும்.
தமிழ் வட்டார மொழிகள் அல்லது பேச்சு வழக்குகளிலே உள்ள சிறப்பம்சம் என்ன?
உச்சரிப்பு வேறுபாடுகள் இருக்கும். அந்த உச்சரிப்பிலே அதிக அளவிலான ஒலி வேறுபாடுகளும் உண்டு. அதேபோல் ஒவ்வொரு சமூக பிரிவினர் மாத்திரம் பயன்படுத்தும் தனித்துவமான சொற்கள் இருக்கும்.
பேச்சு மட்டுமல்ல, எழுத்து நடை கூட ஒருவரது தனித்தன்மையை காட்டுகிறது அல்லவா?
நிச்சயமாக.
உடல் மொழி ஒருவரது தனித்தன்மையை வெளிப்படுத்தாதா?
கண்டிப்பாக வெளிப்படுத்தும். ஒருவரது குணமும் நடத்தையும் அதன் மூலம் வெளிப்படும்.
உடல் மொழி எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது?
ஒருவர் நிற்கும் நிலை, பேசும் தொனி, அங்க அசைவுகள் மூலம் வெளிப்படலாம்.
உடல் மொழியை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். பேச்சு மொழியை மாற்றிக்கொள்வது கடினம் அல்லவா?
கடினம்தான். ஒருவர் தனது சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் அவரது பேச்சு மொழி நிச்சயமாக மாற்றமடையாது.
ஏன் நாங்கள் எமது தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்?
ஒரு இனத்தினது ஸ்திரத்தன்மை, பாரம்பரியம், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க ஒருவர் தனது தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். தனது தாய்மொழியை கற்றுக்கொள்வதை தவிர்க்கும் ஓர் இனம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தனது அடையாளத்தை தொலைத்துவிடும்.
உங்கள் கருத்துகளுக்கு மிக்க நன்றி மணிகண்டன் அவர்களே.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் இ, இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
பேச்சு போட்டியில் லாவண்யா நிகழ்த்திய உரையை நீங்கள் செவிமடுக்கப் போகிறீர்கள்.
இன்றைய பேச்சு போட்டியின் அடுத்த போட்டியாளர் லாவண்யா.
அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் கலைகளை படைக்கும் திறன் இல்லாவிட்டாலும் அதனை ரசிக்கும் திறனாவது இருக்கும். ஒரு கலைப்படைப்பை ரசிப்பவர் அதன் மூலம் ரசனை அனுபவம், நிஜ வாழ்க்கை அனுபவம் எனும் இரு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒரு கலைப்படைப்பிலே உருவம் மற்றும் உள்ளடக்கம் எனும் இரண்டு பிரதான அம்சங்கள் பொதிந்துள்ளன. இவ்விரண்டிலும் உருவமே முதன் முதலில் ரசிப்பவரை சென்றடைகிறது. அதன் பின்னரே அதனது உள்ளடக்கம் அவரை சென்றடைகிறது. ஒரு கலைப்படைப்பின் உருவம் அதனை ரசிப்பவருள் ரசனையை தோற்றுவிக்கிறது. அதன் மூலம் மனமகிழ்வும் மன அமைதியும் படைப்புத்திறனும் உருவாகின்றன. உள்ளடக்கத்திலே சொந்த வாழ்க்கை அனுபவங்களும் உலக யதார்த்தமும் பொதிந்திருக்கும். ஒரு சம்பவத்தினை நாம் இயல்பாகவும் கூறலாம், கலை உணர்வுடனும் கூறலாம். ஆனால் ஒரு சம்பவத்தினை கலை உணர்வுடன் கூறும்போதுதான் அதன் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். கூறும் விடயங்களில் புரிதலும் உருவாகும். ஒருவர் தனது நிஜ வாழ்வின் அனுபவங்களை இக்கலைப்படைப்புடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அந்த புரிதல் காரணமாகிறது. அதன் மூலம் அவர் ஒரு இனிய அனுபவத்தையோ அல்லது கசப்பான அனுபவத்தையோ நினைவு கூறலாம். பழம் தமிழ் இலக்கியங்களில் 64 கலை வடிவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் நவீன ஆய்வுகளுக்கு அமைய கலை வடிவங்கள் நிகழ்த்துக்கலைகள், காட்சிக்கலைகள் எனும் இரு பிரிவுகளுக்குள் அடக்கப்பட்டுள்ளன. 17ஆம் நூற்றாண்டு வரையில் கலையானது திறமைக்கும் ஆளுமைக்குமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இன்றைய கலைப்படைப்புகள் பெரும்பாலும் அழகியலுக்கும் கற்பனை வளத்துக்கும் முக்கிய இடம் வழங்குகின்றன. கலைப்படைப்புகள் அனைத்திலும் முதன்மையாக கருதப்படுவது கட்டடக்கலை. காரணம், மனித நாகரிகத்தின் வளர்ச்சியானது கட்டடக்கலையைக் கொண்டே அளவிடப்படுகிறது. அதற்கு பின்னரே சிற்பம், இசை, நடனம், நாடகம் போன்ற ஏனிய கலைகள் மனித வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இருவிதமான உணர்வு நிலைகளை இக்கலைப்படைப்புகளில் காணலாம். அவை சமூகம் சார்ந்த உணர்வுகள் மற்றும் தனிமனித உணர்வுகள். உதாரணமாக, 2002 லண்டனில் பங்ஸி எனும் ஓவியரால் வரையப்பட்ட பலூன்கள் எனும் ஓவியம் உலகிலே குழந்தைகளது நம்பிக்கைகளும் ஆசைகளும் பறிப்போவதை பிரதிபலிக்கிறது. 2015 வெளிவந்த எஸ் ராமகிருஷ்ணனது உருப்பசி எனும் இந்திய தமிழ் நாவல் வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களது மன உளைச்சல்களை சித்தரிக்கிறது. 1981 வெளிவந்த கே பாலச்சந்தருடைய தண்ணீர் தண்ணீர் என்ற இந்திய தமிழ் திரைப்படம் எத்தனையோ இந்திய கிராமங்கள் தண்ணீர் பஞ்சத்தால் சிரமப்படுவதை பேசுகிறது. தவிர, மகாகவி பாரதியாரது பெரும்பாலான கவிதைகள் தனி மனித உணர்வுகளின் வெளிப்பாடாக உள்ளன. எனவே கலைப்படைப்புகள் என்பன வெறுமனே ரசனைக்காக அல்ல. அவை நாம் வாழும் நிஜ உலகை புரிந்து கொள்ள உதவும் ஊடகங்கள் என்பதே உண்மை. நன்றி.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
இன்றைய பேச்சு போட்டியின் அடுத்த போட்டியாளர் லாவண்யா.
அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் கலைகளை படைக்கும் திறன் இல்லாவிட்டாலும் அதனை ரசிக்கும் திறனாவது இருக்கும். ஒரு கலைப்படைப்பை ரசிப்பவர் அதன் மூலம் ரசனை அனுபவம், நிஜ வாழ்க்கை அனுபவம் எனும் இரு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒரு கலைப்படைப்பிலே உருவம் மற்றும் உள்ளடக்கம் எனும் இரண்டு பிரதான அம்சங்கள் பொதிந்துள்ளன. இவ்விரண்டிலும் உருவமே முதன் முதலில் ரசிப்பவரை சென்றடைகிறது. அதன் பின்னரே அதனது உள்ளடக்கம் அவரை சென்றடைகிறது. ஒரு கலைப்படைப்பின் உருவம் அதனை ரசிப்பவருள் ரசனையை தோற்றுவிக்கிறது. அதன் மூலம் மனமகிழ்வும் மன அமைதியும் படைப்புத்திறனும் உருவாகின்றன. உள்ளடக்கத்திலே சொந்த வாழ்க்கை அனுபவங்களும் உலக யதார்த்தமும் பொதிந்திருக்கும். ஒரு சம்பவத்தினை நாம் இயல்பாகவும் கூறலாம், கலை உணர்வுடனும் கூறலாம். ஆனால் ஒரு சம்பவத்தினை கலை உணர்வுடன் கூறும்போதுதான் அதன் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். கூறும் விடயங்களில் புரிதலும் உருவாகும். ஒருவர் தனது நிஜ வாழ்வின் அனுபவங்களை இக்கலைப்படைப்புடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அந்த புரிதல் காரணமாகிறது. அதன் மூலம் அவர் ஒரு இனிய அனுபவத்தையோ அல்லது கசப்பான அனுபவத்தையோ நினைவு கூறலாம். பழந்தமிழ் இலக்கியங்களில் 64 கலை வடிவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் நவீன ஆய்வுகளுக்கு அமைய கலை வடிவங்கள் நிகழ்த்துக்கலைகள், காட்சிக்கலைகள் எனும் இரு பிரிவுகளுக்குள் அடக்கப்பட்டுள்ளன. 17ஆம் நூற்றாண்டு வரையில் கலையானது திறமைக்கும் ஆளுமைக்குமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இன்றைய கலைப்படைப்புகள் பெரும்பாலும் அழகியலுக்கும் கற்பனை வளத்துக்கும் முக்கிய இடம் வழங்குகின்றன. கலைப்படைப்புகள் அனைத்திலும் முதன்மையாக கருதப்படுவது கட்டடக்கலை. காரணம், மனித நாகரிகத்தின் வளர்ச்சியானது கட்டடக்கலையைக் கொண்டே அளவிடப்படுகிறது. அதற்கு பின்னரே சிற்பம், இசை, நடனம், நாடகம் போன்ற ஏனிய கலைகள் மனித வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இருவிதமான உணர்வு நிலைகளை இக்கலைப்படைப்புகளில் காணலாம். அவை சமூகம் சார்ந்த உணர்வுகள் மற்றும் தனிமனித உணர்வுகள். உதாரணமாக, 2002 லண்டனில் பங்ஸி எனும் ஓவியரால் வரையப்பட்ட பலூன்கள் எனும் ஓவியம் உலகிலே குழந்தைகளது நம்பிக்கைகளும் ஆசைகளும் பறிப்போவதை பிரதிபலிக்கிறது. 2015 வெளிவந்த எஸ் ராமகிருஷ்ணனது உருப்பசி எனும் இந்திய தமிழ் நாவல் வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களது மன உளைச்சல்களை சித்தரிக்கிறது. 1981 வெளிவந்த கே பாலச்சந்தருடைய தண்ணீர் தண்ணீர் என்ற இந்திய தமிழ் திரைப்படம் எத்தனையோ இந்திய கிராமங்கள் தண்ணீர் பஞ்சத்தால் சிரமப்படுவதை பேசுகிறது. தவிர, மகாகவி பாரதியாரது பெரும்பாலான கவிதைகள் தனி மனித உணர்வுகளின் வெளிப்பாடாக உள்ளன. எனவே கலைப்படைப்புகள் என்பன வெறுமனே ரசனைக்காக அல்ல. அவை நாம் வாழும் நிஜ உலகை புரிந்து கொள்ள உதவும் ஊடகங்கள் என்பதே உண்மை. நன்றி.
இப்போது எஞ்சியிருக்கும் நேரத்தை கொண்டு வினாக்களுக்கு விடையளித்து முடிக்கவும்.